ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, அடுத்த நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது தாயுமான சுவாமிகள் பாடல் ஆனந்த களிப்பு. தலைப்பு இறப்பும் பிறப்பும். வழங்குபவர் சுவாமி குருபரானந்தா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
தேவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. இறப்பும் பிறப்பும் போருந்த எனக்கு வண்ணம் வந்ததென்றென்னே யான் பார்க்கில் மறப்பும் நினைப்போமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோடி. சங்கர சங்கர சம்போ சிவ சங்கர 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 சம்போ சங்கர சங்கர சம்போ. மனத்தே கல்லால் என கன்றோ தெய்வ மௌன குரு ஆகி வந்தோ கை காட்டி எனதா பணியர மாற்றி அவன் இன்னருள் வெள்ளத்தீருத்தி வைத்தாண்டே.
சென்ற வகுப்பில் நாம் பார்த்த 10வது பாடலில் அன்பருக்கு அன்பான மெய்யன் அவன் ஆனந்த மோனன் அருள்குருநாதன் தம்பாதம் சென்னியில் வைத்தான் என்னை தானறிந்தேன் மனம்தான் இறந்தேனே. இதனுடைய விளக்கத்தை பார்த்தோம். இதில் யார் நம்மிடம் வந்து கேட்கின்றாரோ அவருக்குத்தான் நாம் உபதேசம் செய்ய வேண்டும் என்கின்ற முறையை குறிப்பிட்டார். அன்பருக்கு அன்பான மெய்யன் ஆனந்த மோனன், ஆனந்தத்தை தருகின்ற மௌனத்தில் இருக்கின்ற பிரம்மத்தில் நிலை பெற்ற அருள்குருநாதர் எனக்கு அனுகிரகம் செய்தார், என்னை நான் அறிந்தேன், அதன் விளைவாக மனம்தான் இறந்தேனே என்று சொன்னார். நாம் இந்த மனம் இறந்தல், மனமானது இறந்து விடுதல், மனோநாசம் என்றால் என்ன என்பதை பார்த்தோம். வேதாந்தத்தில் இது ஒரு முக்கியமான கருத்து. மனோநாசம், மனது அற்ற நிலை, மனது இறத்தல் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நாம் தவறாக எப்படி புரிந்து கொள்வோம் என்றால், மனம் இந்த உலகத்தை பார்க்காமல் எப்பொழுதும் சமாதி என்ற அனுபவத்திலேயே இருத்தல் தான் மனோநாசம், அதுதான் வாழ்க்கையின் லட்சியம் என்று தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதுவல்ல. மனோநாசம் என்றால் பொதுவாக நம்முடைய மனம் நம்மை பந்தப்படுத்தி கொண்டிருக்கின்றது. நம்முடைய மனம் பொதுவாக நமக்குள் விருப்பு வெறுப்பு இவைகளையெல்லாம் கொடுத்து பந்தப்படுத்துகின்றது. அப்படி பந்தப்படுத்துகின்ற தன்மையை மனதிலிருந்து நீக்குதல், அதுதான் மனோநாசம். ஒரு பொருளினுடைய முக்கியமான தன்மையை அந்த பொருளிடமிருந்து நீக்கிவிட்டால் அந்த பொருள் அழிந்து விடுவதாக நாம் சொல்லலாம், அதில் தவறில்லை. ஒரு விதையினுடைய முக்கிய செயல் மரமாக வருதல். அந்த விதையை நாம் வறுத்து விட்டால் அந்த விதை நாசத்தை அடைந்து விட்டது என்று சொல்லலாம். ஆனா அந்த விதை நம்ம பார்க்கின்றோம், எல்லாம் இருக்கு, அதற்குள் இருக்கின்ற அந்த உயிர் சக்தியை எடுத்து விட்டால் அந்த விதையினுடைய அழிவுக்கு சமம். அது போலதான் நம்முடைய மனம் நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த துயரத்தை கொடுக்கின்ற மனதை நாம் நீக்கிவிட்டால் அது மனோநாசம். இது வந்து முக்கியமான கருத்து என்பதால் இந்த வகுப்பிலையும் நாம் ஞாபகப்படுத்தினோம். இனி நாம் அடுத்த பாடலுக்கு செல்லலாம். 11வது பாடல். இறப்பும் பிறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில் மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. மிக எளிமையான பாடல். இதனுடைய பொருளை நாம் இப்பொழுது பார்க்கலாம். இறப்பும் பிறப்பும் பொருந்த எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில். எனக்கு பிறப்பு இறப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த சம்சாரம், இதைத்தான் வேதாந்தத்தில் சம்சாரம் என்று அழைக்கின்றோம். சம்சாரம் என்ற சொல்லுக்கு வேதாந்தத்தில் ஒன்று மனதில் அனுபவிக்கின்ற துயரம், இனி ஒன்று பிறப்பு இறப்பு. நம்ம மனதிற்குள்ள அனுபவிக்கின்ற ஒரு வெறுமை, ஒரு நிறைவின்மை, அதையே நம்ம சம்சாரம் என்று சொல்கின்றோம். பிறகு நாம் மீண்டும் பிறந்து இறந்து மீண்டும் பிறந்து இறந்து இந்த வாழ்க்கை, அதையே நம்ம சம்சாரம் என்று சொல்கின்றோம். இப்ப இந்த முதல் இரண்டு வரியில் சம்சாரம் என்றால் என்ன என்பதை சொல்லி, இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்தது என்று நான் சற்று ஆராய்ந்து பார்த்தேன். சம்சாரம் என்றால் என்ன என்பதை விளக்குகின்றார். இறப்பும் பிறப்பும் பொருந்த. பொருந்த என்றால் இங்கு கூடிய என்று பொருள். பிறப்பும் இறப்புமாகி இருக்கின்ற, பிறப்பிறத்தல் இறத்தல், வேறு சரீரத்தை எடுத்து பிறத்தல் பிறகு இறத்தல், இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற சம்சாரமானது. இப்ப சம்சாரத்தை வர்ணிக்கிறார். பிறப்பும் இறப்பும் கூடியிருக்கின்ற இந்த சம்சாரத்தை, இந்த சம்சாரமானது எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில், இது எனக்கு எப்படி வந்தது என்று நான் சிந்தித்து பார்த்தேன். எனக்கு எவ்வண்ணம் வந்ததுன்னா எந்த காரணத்தினால் வந்தது, இப்படிப்பட்ட நிலை எனக்கு ஏன் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில் என்றால் நான் நினைத்து பார்க்கையில். பிறகு அடுத்த இரண்டு வரியில் இந்த சம்சாரத்துக்கு என்ன காரணம், எதனால் இந்த சம்சாரம் வந்தது என்று நான் கண்டுகொண்டு விட்டேன் என்று அதை கூறுகின்றார். இப்படிப்பட்ட சம்சாரம் எப்படி வந்தது என்று நான் எண்ணி பார்க்கையில் என்ன கண்டுபிடித்தாராம், எனக்கு சம்சாரம் எப்படி வந்ததாம் சொல்கின்றார். மறப்பும் நினைப்புமாய் நின்ற வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. ரொம்ப அழகா தெளிவா சொல்ற. மறப்பும் நினைப்புமாய் நின்ற, இந்த இரண்டு சொற்கள் நம்முடைய மனதிற்கு அடைமொழி. இப்படிப்பட்ட மனம் அப்படின்னு சொல்ற. எப்படிப்பட்ட மனம்? மறப்பும் நினைப்புமாய் நின்ற. நினைப்பு அப்படின்னு சொன்னா நம்ம மனதுக்குள்ள நினைச்சு பாக்கிறது. மறப்பும்னா சிலதெல்லாம் மறந்துடுவோம். நம்ம மனதினுடைய சுபாவம் இப்படி, சில சில விஷயங்களை நினைச்சிட்டு இருக்கு, சில விஷயங்களை மறந்து விடுகின்றது. இப்படிப்பட்ட தன்மையுடைய, நினைக்கின்ற மறக்கின்ற தன்மையுடைய, நின்ற என்றால் அப்படிப்பட்ட தன்மையுடைய, அது மனதுக்கு ஒரு அடைமொழி. இப்ப சிலதெல்லாம் நம்ம மனசுல நினைச்சு வச்சிருக்கோம், சிலதெல்லாம் மறந்து விடுகின்றது, அப்படி இருக்கின்ற. பிறகு மனதிற்கு இனியொரு அடைமொழி கொடுக்கிறார். வஞ்சம், வஞ்சமான, வஞ்சிக்கின்றான் எல்லாம் சொல்லுவோம் அல்லவா, வஞ்சம்னா ஏமாற்றுகின்ற. வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது தோழி. இந்த சம்சாரம் எப்படி வளர்ந்தது என்றால், எனக்கு வந்து என் அப்படியே பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு காரணம் மனதினால் வந்தது. இங்க வந்து மனசுனாலதான் எனக்கு சம்சாரம் வந்தது. அந்த மனது வந்து மாயா மனம் அப்படின்னு சொல்றார். இந்த மாயையான மனம் எப்படிப்பட்ட மனம்? வஞ்ச, வஞ்சமான மனம். இந்த வஞ்சம் அப்படிங்கிற சொல்ல நம்ம மாயைக்கும் அடைமுறையா எடுத்துக்கலாம், வஞ்ச மாயா, நம்ம ஏமாத்துற மாயைன்னு எடுத்துக்கலாம், அல்லது வஞ்சமான மனம், நம்ம ஏமாற்றுகின்ற மனதினால் வளர்ந்தது தோழி. அப்ப இந்த பாடல்ல என்ன கருத்தை தாய்மானவர் நமக்கு கொடுக்கின்றார் என்றால், இரண்டே கருத்து. முதல் இரண்டு வரியில் சம்சார சொரூபம், சம்சாரம் என்றால் என்ன. அடுத்த இரண்டு வரியில் சம்சார காரணம், என்னுடைய இந்த சம்சாரத்துக்கு காரணம் என்ன. இந்த ரெண்டு கருத்து தான் இந்த பாடலில் நமக்கு கொடுத்திருக்கின்றார். இப்ப இந்த ரெண்டு கருத்தினுடைய விளக்கத்தை இப்பொழுது பார்க்க ஆரம்பிப்போம். இந்த ரெண்டு சாதாரண கருத்தல்ல, வேதாந்தத்துல ரொம்ப முக்கியமான கருத்து. வேதாந்தத்துல சில கருத்துக்கள், சில டாபிக் இருக்கும், தலைப்பு, அதுதான் ரொம்ப முக்கியமாக விசாரம் செய்யப்படும். அதுல மிக முக்கியமானது இந்த ரெண்டு தலைப்பு தான், சம்சார சொரூபம், சம்சார காரணம். எது சம்சாரம் அப்படிங்கறது ஒரு கருத்து. இரண்டாவது வந்து இந்த சம்சாரத்திற்கு காரணம் என்ன. எது சம்சாரம்ங்கிறதுலயும் நம்ம தெளிவா இருக்கணும். காரணம் என்னன்னா, எது சம்சாரமோ அத சம்சாரம்னு நம்ம உணராம இருப்போம். எது நமக்கு அனர்த்தமோ, எது நமக்கு நல்லதல்லவோ, அது நல்லதல்ல என்றே நாம் உணராமல் இருப்போம். சில சமயங்கள்ல அதை உணர்ந்த போதிலும் அது எதனால வந்ததுன்னு தெரியாம இருப்போம். இப்ப உடலுக்கு ஒரு நோய் வந்து விட்டால் அந்த நோய் இருக்குன்னே தெரியாம இருக்கிறது ரொம்ப வருத்தத்துக்குரிய நிகழ்ச்சி. ஒரு கால் தெரிந்து விட்டால் அது ஏன் வந்ததுன்னு தெரியவில்லை என்றால் பிறகு அதை நம்ம நீக்கிறதுக்கு நம்மால முடியாது. அப்படி இந்த சம்சாரத்தை நம்ம நீக்க வேண்டும் என்றால் இந்த சம்சாரத்தினுடைய காரணத்தை நாம் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். பிறகு சம்சாரத்தை நீக்கணும்னா என்ன சம்சாரம் என்பதையும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவே இந்த இரண்டு கருத்துக்கள் தான் இந்த பாடலினுடைய மையமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்தது என்று நான் யோசித்து பார்க்கையில் இந்த மாயை மாயா மனதால் வஞ்ச மனதால் வந்தது அப்படின்னு சொல்லி இருக்கின்றார். இனி முதல் கருத்துக்கு செல்வோம். பிறகு மனதை பற்றி எப்படி காரணம்ங்கிறத பிறகு விசாரம் செய்யலாம். இப்ப முதல் கருத்துக்கு சென்றால் சம்சாரம் என்றால் என்ன? இங்க ரொம்ப தெளிவா சொல்லிவிட்டார், இறப்பும் பிறப்பும் பொருந்த. இறப்புடனும் பிறப்புடனும் இருப்பதுதான் சம்சாரம். எனக்கு எவ்வண்ணம் வந்தது என்று எண்ணியான் பார்க்கில் அப்படிங்கிறது, இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்ததுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன்னு சொல்ற. இப்ப சம்சாரம் என்றால் என்ன? பிருகதாரண்யக உபனிஷத்துன்னு ஒரு அழகான உபனிஷத், அதுல வந்து சம்சாரத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கின்றது. எப்படி என்றால் சாந்தோக்கிய உபனிஷத்திலையும் இந்த வர்ணனை வருகின்றது. சரீரம், அதுதான் சம்சாரமா. சரீரம் என்றால் சரீரத்துடன் கூடியிருத்தல் சம்சாரம். உடலுடன் இருக்கிறது தான் சம்சாரமேவா. காரணம் என்ன என்றால் இந்த உடலுடன் நாம் கூடியிருந்தால் பிரியம் அப்பிரியம் என்கின்ற இரண்டு நம்மை தாக்கிக் கொண்டே இருக்கும் என்று உபனிஷத் வர்ணிக்கின்றது. சரீரக்கும் வாவசந்தம் பிரியா பிரியே ஸ்பிருஷதகங்கிறது வாக்கியம். உடலுடன் கூடியிருப்பவனுக்கு பிரியமும் அப்பிரியமும் தாக்கிக் கொண்டே இருக்கின்றது. இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் நம்ம இந்த உடலோட இருக்கும் பொழுது இந்த உடலுக்கு பிரியமான சிலதெல்லாம் இந்த உலகத்துல இருக்கு. பிரியமான உடலுக்கு உகந்தது சிலது இருக்கு. இந்த உடலுக்கு உகந்தது அல்லாதது, உடலுக்கு ஒவ்வாதது சிலது இருக்கு. அதனால நம்ம தாக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இப்ப மனித உடல்னு சொன்னா எலி இருக்கு, பாச்சை இருக்கு, இதெல்லாம் உகந்ததான்னா இதெல்லாம் உகந்தது அல்ல. ஒரு கால் நம்ம பாம்பு உடல் எடுத்தோம்னு வச்சுக்குவோமே, அந்த எலிதான் என்ன நமக்கு வந்து சாப்பாடு. இப்ப வந்து உகந்ததா இருக்கிற சாப்பாடு வேற, ஆனா பாம்பு சரீரம் எடுத்துட்டோம்னா நமக்கு எது உகந்ததல்லவோ அப்படி இருக்கிற சில பொருள்கள் எல்லாம் அந்த உடலுக்கு உகந்ததா இருக்கு. ஆனா இந்த உடலை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த உலகமே இந்த உடலினுடைய அடிப்படையில பிரிக்கப்பட்டு விடுகிறது. இதெல்லாம் எனக்கு வேண்டும், இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது எனக்கு பிரியமானது, இது எனக்கு பிரியமல்லாதது. இந்த பேதம், இதனால நம்ம ஏன் தாக்கப்படுறோம் அப்படின்னு சொன்னா இந்த உடலினால். அப்ப எவ்வளவு காலம் உடல்னு இருக்கின்றதோ அவ்வளவு காலம் பிரியம் அப்பிரியம், நமக்கு வேண்டத்தக்கது வேண்டாத்தது என்கின்ற வேற்றுமை இருக்கும். நம்ம விரும்புறமோ இல்லையோ சில சமயங்கள்ல வேண்டித்தது வரும், சில சமயத்துல வேண்டாத்தது நமக்கு வரும். அப்படி சுகதுக்கத்தினால் நம்ம பாதிக்கப்பட்டு இருக்கின்றோம். அப்படி நமக்கு வந்து மூன்று சரீரங்கள் சாஸ்திரம் கூறுகின்றது. நம்ம அனுபவிக்கிற இந்த ஸ்தூல சரீரம், பிறகு நம்முடைய மனம் சூக்ஷ்ம சரீரம். இந்த உடலுக்கு பிரியம் அப்பிரியம் இருக்கு, அதே போல மனசுக்கும் பிரியம் அப்பிரியம் இருக்கு. மனதுக்கு விரும்பத்தக்கது சிலது இருக்கு, மனதிற்கு விரும்பத்தகாதது சிலது இருக்கு. நம்ம விரும்புறமோ இல்லையோ சில சமயம் விரும்பத்தக்கது வருகின்றது. விரும்பத்தக்கத நம்ம என்னைக்கு விரும்புவோம், அதனாலதான் பிரியம்னு அதுக்கு பேர் வச்சிருக்கோம். ஆனா சில சமயங்கள்ல நம்ம விரும்பாததை கேட்க வேண்டித்ததற்கு, பேச வேண்டித்ததற்கு, பார்க்க வேண்டித்ததற்கு. இப்படி இந்த உடல், இந்த மனம், பிறகு இதுக்கெல்லாம் காரணமா இருக்கின்ற காரண சரீரம், இந்த மூன்று சரீரம். இந்த மூன்று சரீரம் எப்படி துயரத்துக்கு காரணம்னு நமக்கு தெரி கேட்கலாம். இந்த ஸ்தூல சரீரத்தோட நான்கிற அபிமானம் வைக்கும் பொழுதுதான் இந்த ஸ்தூல பிரபஞ்சமே நமக்கு புலப்படுகின்றது. இந்த பெரிய உலகம் எதனால வந்ததுன்னா, உலகம் பெருசல்ல, நம்மளுடைய உடல் தான் உலகத்தை விட பெருசு. அந்த உடல்ல அபிமானம் வச்ச உடனே இந்த ஸ்தூல பிரபஞ்சமே நமக்கு வந்து விடுகிறது. சரி, நான் இந்த பெரிய உலகம் இருக்கே இது எனக்கு அனர்த்தமா இருக்கு, இந்த உலகத்திலிருந்து நான் முழுமையாக வேறு இடத்துக்கு செல்லணும்னா நமக்கு ஒரே ஒரு எளிமையான வழி இருக்கின்றது. இந்த ஸ்தூல உடல் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டோம், இந்த உலகம் நமக்கு இல்லை. கனவு நிலைக்கு போயிட்டோம்னு வச்சுக்கோமே, இந்த உடல் இருக்கிற அபிமானத்தை விட்டுட்டோம், இந்த உலகமும் நம்மை விட்டு சென்று விடுகிறது. ஆனா என்ன ஆகின்றது, இதை போல ஒரு பொய்யான ஆனா அந்த நேரத்துல மெய்யாக தெரிகின்ற கனவு உலகம் வந்து விடுகிறது. அப்படி ஒரு உலகத்துல சுகதுக்கத்தை அனுபவிக்கின்றோம். எனக்கு அதுவும் வேண்டாம் என்று விரும்பினால், கனவையும் நம்ம விடணும் என்றால் நம்முடைய மனதில் இருக்கிற அபிமானத்தையும் விட்டுட்டோம்னா நம்ம ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும் பொழுது அறியாமையில மட்டும் இருக்கின்றோம். இந்த கனவு உலகமும் இல்லை, அதாவது மானசமான உலகமும் இல்லை, ஸ்தூலமான உலகமும் இல்லை. அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது, நம்ம சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானம் வச்சா சூக்ஷ்ம உலகம் நமக்கு வந்து விடுகிறது, ஸ்தூல உடல் அபிமானம் வச்சா ஸ்தூல உலகம் வந்து விடுகின்றது. இவைகளெல்லாம் நமக்கு துயரத்தை கொடுத்து கொண்டு இருக்கின்றது. பிறகு என்ன ஆகின்றது, மீண்டும் பிறத்தல், மீண்டும் இறத்தல், இதற்கெல்லாம் நம்ம பாவ புண்ணியத்தை எல்லாம் சேர்த்து வச்சு இந்த சம்சாரம் தொடர்கிறது. அப்போ சம்சாரத்தினுடைய சொரூபம் என்ன என்றால் பிறப்பு இறப்பு சரீர சங்கத்துடன் இருத்தல், இதுதான் சம்சாரம். இப்ப வந்து இங்க தாய்மானவர் என்ன கேட்டார், இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு எப்படி வந்தது, நான் வந்து பிறந்து இறந்து துயரப்பட்டு கொண்டு பிரியம் அப்பிரியம்னு உலகத்தை பிரிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனே, இது எனக்கு ஏன் வந்தது என்று நான் நினைத்து பார்த்தேன், அப்படியே ஆராய்ச்சி செய்து பார்த்தேன். அப்படி பார்க்கையில் எனக்கு வந்து என்னுடைய மனசுதான் இந்த சம்சாரத்தை கொடுக்கின்றது என்று நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார். பிறகு அதனால என்ன ஆச்சுன்னா அடுத்த பாடல சொல்லுவார். பிறகு என்னுடைய குரு என்ன செய்து எனக்கு சம்சாரத்தை எப்படி நீக்கினாருங்கிறத பிறகு சொல்ல போகின்றார். இனி நம்ம இரண்டாவது கருத்துக்கு வருகின்றோம். இப்ப முதல் கருத்தை இதோட நம்ம முடிச்சுக்கலாம். முதல் கருத்து வந்து சம்சார சொரூபம். சம்சார சொரூபம்ங்கிறது உடலோட அபிமானம் வச்சு உலகங்கள் இருக்கின்ற சுகதுக்கங்களை எல்லாம் அனுபவித்து பிறத்தல் இறத்தல், இப்படிப்பட்ட வாழ்க்கை. இனி அடுத்த கருத்துக்கு வந்தா, இப்படிப்பட்ட சம்சாரம் எனக்கு வருவதற்கு என்ன காரணம், இந்த துயரத்தை நான் அடைந்ததற்கு என்ன காரணம், இந்த உடலை நான் அடைந்து இப்படி சம்சாரம் வளர்ந்திருப்பதற்கு என்ன காரணம், அத வந்து இங்க ரொம்ப அழகா சொன்னார், மனதினால் அப்படின்னு சொன்னார். இந்த மனதிற்கு ஒரு அடைமொழி கொடுத்தார், வஞ்ச மாயா மனதினால். பொதுவா நம்ம யாரைய வஞ்சிக்கின்றார்கள் சொல்லுவோம், நம்ம மற்றவங்க யாராவது ஏமாத்திட்டா அவர்கள் மீது நமக்கு கோபம் வந்துடும், உன்னை நான் நம்புனேன் நீ என்னை ஏமாற்றி விட்டாய். ஒரு பிசினஸ்ல போறோம் அல்லது உறவினர்கள் சிலர் சில வார்த்தைகளை எல்லாம் நம்ம கிட்ட சொல்லி அதற்கு எதிர்மாறாக நடந்து இந்த உலகத்தின் மீதுதான் நாம் வந்து வஞ்சனையெல்லாம் சுமர்த்தி இருக்கின்றோம். நீ என்ன ஏமாத்திருக்கேன், அவன் என்ன ஏமாத்திருக்கேன், அதனால அவங்கிட்ட பேச மாட்டேன், இவங்கிட்ட பேச மாட்டேன். ஏன்னா உலகத்தான் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு அனுபவத்தில் அது உண்மையாக தெரிந்தாலும் நம்மை உண்மையில் ஏமாற்றி கொண்டிருப்பவர்கள் யார், இங்க தாய்மானவர் சொல்றார், நம்முடைய மனசுதான், உன்னுடைய மனதுதான் உன்னை ஏமாற்றி கொண்டு இருக்கின்றது. அதனாலதான் கீதையில பகவான் சொன்னார், மனதுதான் உன்னுடைய நண்பன், உன்னுடைய மனதுதான் உன்னுடைய பகைவன். நம்ம வந்து எங்கேயோ நண்பன் பகைவன் நினைச்சிட்டு இருக்கோம். பந்து ராயத்ம பந்து, உனக்கு வந்து நண்பனா இருக்கிறது உன்னுடைய மனசுதான், உனக்கு பகைவனா இருக்கிறது உன்னுடைய மனசுதான். அப்ப அடுத்த கேள்வி வருது, எப்படிப்பட்ட மனது எனக்கு பகைவன், எப்படிப்பட்ட மனது எனக்கு நண்பன்னு சொன்னா, நம்மைய வஞ்சிக்காத மனம், நம்மைய ஏமாற்றாத மனம் நமக்கு நண்பன், நம்மையே ஏமாற்றி கொண்டிருக்கின்ற மனம் நமக்கு பகைவன். இந்த மனது நம்மைய ஏமாற்றுவதன் மூலம் தன்னையும் ஏமாற்றிக் கொள்கின்றது. அப்படி இந்த மனது. பிறகு மாயா மனதினால், மாயைன்னு ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த மாயைங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் வந்து வேதாந்த சாஸ்திரத்துல பிரம்மத்தை சார்ந்திருக்கின்ற மாயா அப்படின்னு ஒரு தத்துவம், அந்த அர்த்தத்தை நம்ம இங்க எடுத்துட்டோம் அப்படின்னா மாயைங்கிற இடத்துல மாயையிலிருந்து தோன்றியன்னு பொருள் எடுத்துக்கணும். மாயையிலிருந்து உருவான இந்த மனதினால், மாயா மனம்னா மாயா காரியமான மனம் அர்த்தம். காரணம் என்னன்னா மாயையிலிருந்து தான் பஞ்சபூதங்கள் தோன்றின, பஞ்சபூதங்கள்ல இருந்துதான் மனது உடல் உலகம் எல்லாம் தோன்றின. இப்ப மாயா மனம் அப்படிங்கிறதுக்கு இறைவனை சார்ந்திருக்கின்ற இந்த உலகத்துக்கெல்லாம் காரணமா இருக்கிற மாயைய பொருளா எடுத்துட்டோம்னா மாயையிலிருந்து தோன்றிய மனம்னு பொருள் கொள்ள வேண்டும். ஆனா நம்ம அவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க பொருள் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. வேறொரு பொருளும் மாயா என்ற சொல்லுக்கு இருக்கு. அது என்னவென்றால், சில பேர் இந்திரஜாலம்னு சொல்லி சில மாயா காரியம் மேஜிக் செய்வார்கள், நம்ம எல்லாம் பார்த்திருக்கலாம். இந்திரஜாலம்னு சொல்லி சிலதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி சில மேஜிக் பண்ணுவார்கள். அவங்கள சமஸ்கிருதத்துல மாயாவி அப்படின்னு சொல்றாரு. அதாவது உள்ள ஒன்ன வச்சுட்டு வெளியே ஒன்ன காட்டுவார்கள். அதெல்லாம் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம சாதாரணமா பார்க்க முடியாததை அவர்கள் செய்து காட்டுவார்கள். ஆனா அது உண்மை அல்ல, அப்படியெல்லாம் உண்மையா இருக்க முடியாது. ஒரு சிறிய கிளாஸ் எடுத்துட்டு ஒரு குடம் தண்ணி அதிலிருந்து ஊத்துவார்கள், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆனா அது ஏதோ அவங்க ஒரு ட்ரிக் செய்கிறார்கள், அப்படி செய்வங்களை மாயாவின்னு சொல்ற. அப்படிப்பட்ட மனம் அப்படி ஒரு பொருள் எடுத்து கொள்ளலாம். அப்படி பொருள் எடுத்த என்ன ஆகுதுன்னா, இந்த மனசு வந்து என்னை வந்து அப்படியே ஏமாத்தி கொண்டே இருக்கின்றது, அப்படி வஞ்சமாக என்னை வஞ்சிக்கின்ற என்னை ஏமாற்றி கொண்டிருக்கின்ற இந்த மனதினால்தான் இந்த சம்சாரம் வந்தது. இது வந்து நமக்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்காக இந்த மனதுதான் காரணம், என்னுடைய சம்சாரத்திற்கு காரணம்னு சொல்கின்றார். இப்ப நம்ம அப்படியே ஆராய்ச்சி செய்து கொண்டு போவோம், நம்முடைய சம்சாரத்திற்கு மூல காரணம் என்ன. படிப்படியே ஆராய்ச்சி செய்து கொண்டு சென்றால், என்னுடைய மனதில் நான் அனுபவிக்கின்ற கஷ்டத்துக்கு துயரத்துக்கு என்ன காரணம். இப்ப வந்து ரொம்ப மேலோட்டமா என்ன காரணம்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம். இப்ப ஒருவர் அழைச்சு உங்க மனசுல ஒரு நேரத்துல துயரம் வருகிறது, அந்த துயரத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்வார்கள், என்ன சொல்வார்கள், இந்த சூழ்நிலை தான், இந்த பொருள் வந்தது, இந்த மனிதர் வந்தார், இப்படி பேசினார், நான் துயரப்பட்டேன் என்று வெளியுள்ள விஷயங்களைத்தான், பொருள்களைத்தான் துயரத்திற்கு காரணமாக சொல்லுவோம். அப்போ அதை நம்ம என்ன சொல்றோம், அது வந்து முதல் காரணம், கிராஸ் ரீசன் கேதுன்னு சொல்றது. கிராஸ்னா ரொம்ப மேலோட்டமா பார்க்கல, நமக்கு அதுதான் காரணமா தெரியும். பிறகு நம்ம வந்து அதுக்கு சில தர்க்க ரீதியாம சொல்லுவோம், இந்த பொருள் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு துயரம் இல்லை, இந்த பொருள் வந்தவுடனே எனக்கு துயரம் வந்தது, ஆகவே இந்த பொருள் தான் துயரத்துக்கு காரணம்னு சுலபமா சொல்லி விடலாம். இப்ப ஒருவர் நமக்கு ரொம்ப பிடிக்காதவர், நமக்கு ஆகாதவர், அவர் வீட்டுக்கு வந்தார். வந்த உடனே என்னாச்சு, நம்ம பிபி எல்லாம் கொஞ்சம் ஏறியாச்சு. காரணம் என்ன, அவர் வந்த ஏதாவது தேவையில்லாத நாலு வார்த்தையை சொல்லிட்டு ரகல பண்ணிட்டு போவார். அப்ப நம்ம என்ன முடிவு பண்றோம், அவர் தான் என்னுடைய துயரத்திற்கு காரணம். அல்லது ஒரு பொருள் நான் விரும்பி வைத்து கொண்டிருந்தேன், அந்த பொருள் நாசமாயிடுது, யாராவது எடுத்து விட்டு சென்று விட்டார்கள், அல்லது ஒரு நான் விரும்பின பொருள் எனக்கு கிடைக்கல, இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை தான் துயரத்துக்கு காரணம்னு சொல்லுவோம். அதை நம்ம வந்து முதல்ல ஏற்றுக்கொள்கிறோம். இனிமேல் நம்ம அப்படியே படிப்படியா போக போறோம். கடைசி அப்படியே டீப்பா கிணத்துக்குள்ள போறது போல இப்ப மேல இருந்து அப்படியே உள்ள போய் போய் கண்டுபிடிக்க போறோம். இனி அடுத்தபடியே என்ன சொல்லலாம், பொருள் வந்து துயரத்துக்கு காரணம்னு நீங்க சொல்றதை விட, அந்த பொருளோட நீங்க சம்பந்தம் வச்சதுனாலதான் துயரத்துக்கு காரணம்னு சொல்லலாமா. இப்போ ஒருவர் வர்றார், அவர்கிட்டயே துயரம்ங்கிறது கிடையாது, எந்த பொருளுக்குமே துயரம்னு பேர் கிடையாது, அதே போல எந்த பொருளுக்குமே சுகம்னு பேர் கிடையாது. கடையில போய் கொஞ்சம் இன்பம் கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வர முடியாது, சுகம் வந்து கால் கிலோ கொடுங்கன்னு வாங்க முடியாது. அப்படி அதே போல துக்கம் கொடுங்க கால் கிலோ, அதை வாங்கிட்டு போய் பக்கத்து வீட்டுல போடுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ண முடியாது. அப்படி எந்த பொருளுக்குமே சுகம் துக்கம்னு கிடையாது. பிறகு அதோட சம்பந்தம் வைக்கும் பொழுதுதான், அதோட நம்ம இணக்கம் வைக்கும் பொழுதுதான் துயரமோ அல்லது சுகமோ ஏற்படுகிறது. அப்ப என்ன சொல்லலாம், என்னுடைய துயரத்திற்கு காரணம் பொருள்னு சொல்றதை விட அந்த பொருளோடு நான் வைக்கின்ற சம்பந்தம், அது நமக்கு இப்பொழுது புரிகின்றது அல்லவா. இப்ப சம்சாரத்துக்கு காரணம் என்ன, என்னுடைய துயரத்துக்கு காரணம் சம்பந்தம், சம்பந்தம் தான் அந்த பொருளோடு நான் வைக்கின்ற சம்பந்தம். இது வந்து ரெண்டாவது படி. ரெண்டாவது படி வரைக்கும் கொஞ்சம் சுலபம், ரெண்டு மூணு படி வரைக்கும் புரியும், அதுக்கு மேல அப்படியே புரியணும். இப்ப முதல் படி வந்து எல்லாத்துக்கும் விளங்குற படி, விஷயம் துயரத்துக்கு காரணம். இரண்டாவது அந்த விஷயத்துல நான் வச்சிருக்கிற சம்பந்தம். சப்போஸ் அந்த விஷயம் இருந்தும் எனக்கு அதோட இணக்கம் ஏற்படவில்லை என்றால் எனக்கு அந்த பொருள்னால ஒரு துயரமும் கிடையாது. இனி மூணாவது படிக்கு போவோம். அந்த சம்பந்தம் ஏன் வந்தது? அந்த பொருளோடு நான் இணக்கம் வைக்க காரணம் என்ன என்று வரும் பொழுதுதான் நம்ம மூணாவது படியில பதில் சொல்றோம். என்னுடைய மனம், என்னுடைய சரீரம். இப்ப இந்த இடத்த தான் மனம் அல்லது சரீரம் அப்படின்னு சொல்றோம். இந்த சரீரம், உடல் அல்லது மனம் நம்ம கிட்ட இருக்கிறதுனாலதான் சம்பந்தத்தையே நம்ம வைக்கிறோம். அந்த உடல் நம்ம கிட்ட இல்ல, மனம் நம்ம கிட்ட அந்த நேரத்துல இல்லைன்னா சம்பந்தமே நடக்காது. நமக்கு யாரு துயரத்தை கொடுக்கறாங்களோ அவங்க வீட்டுக்கு வரும்போது நம்ம தூங்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோமே, நம்மளும் இருக்கோம், அங்க சம்பந்தத்துக்கு வழியே கிடையாது. ஏன்னா நம்ம அங்க இல்ல, சம்பந்த வைக்கிற ஆள் அங்க கிடையாது. அப்படி இந்த மனதுதான் சம்பந்தத்துக்கு காரணம். ஒரு பொருளோடு, துயரத்தை கொடுக்கிற பொருளோடு இணக்கம் வைக்க காரணம் நம்முடைய மனம். சரி, நீ அடுத்த கேள்வி. இப்ப மனம்ங்கிறது மூணாவது ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்முடைய துயரத்துக்கு மூல காரணம் என்னன்னு தேடப்பட்டு இருக்கோம். அதுக்கு வந்து இப்பொழுது மனம்ங்கிற லெவல் வரைக்கும் வந்திருக்கோம். இனி அடுத்தது, இந்த மனம் துயரத்துக்கு காரணம் என்றால் எல்லா நேரத்திலையும் இந்த மனம் என்ன பண்ணணும்? துயரத்தை கொடுத்துட்டே இருக்கணும். இப்ப வந்து நெருப்பு வந்து உஷ்ணமான சுடுகின்ற சுபாவம்னு சொன்னா, நீங்க காலையில நெருப்ப தொட்டாலும் சுடும், சாயந்தரம் தொட்டாலும் சுடும், நடு இரவுல தொட்டாலும் சுடும், இல்ல நீங்க இமயமலைக்கு எடுத்துட்டு போய் பனியெல்லாம் இருக்கிற இடத்துல நெருப்ப தொட்டாலும் அது சுடும், வேற நாட்டிலையும் சுடும், எல்லா மனிதர்களுக்கும் அது சுடும். அப்படி ஒரு பொருள் நமக்கு துயரத்தை கொடுக்கற தன்மை உடையதா இருந்தா அது எல்லா நேரத்திலையும் துயரத்தை கொடுக்கணும். ஆனா நம்முடைய மனம் அப்படி இல்லை. சில சமயங்கள்ல மனசு மகிழ்ச்சியை வேற கொடுக்குது, எல்லா நேரத்திலையும் துயரத்தை கொடுப்பதில்லை. இப்போ ஒருவரிடத்துல நம்ம வந்து ஒரு நேரத்துல துயரத்தை அனுபவிக்கிறோம், அடுத்த நேரத்துல அவரிடத்திலேயே மகிழ்ச்சியை அனுபவிக்கிறோம். இப்ப நம்ம குழந்தைகள் இருக்கு, அந்த குழந்தைகள் இடத்துல ஒரு நேரத்துல நமக்கு துயரம் இருக்கு, அவர்கள் படிக்கல, சொன்ன பேச்சு கேட்கலங்கும் போது, மற்ற நேரத்துல அதே பொருளிடமிருந்து மகிழ்ச்சியை வேற அனுபவிக்கின்றோம். அப்படித்தான் சில பொருள்களிடத்துல சில காலத்துலதான் துக்கம், சில காலத்துல துக்கம் இல்லை. இதுக்கெல்லாம் என்ன காரணம் என்றால், வெறும் மனது மட்டும் துயரத்துக்கு காரணம்னு சொல்லிவிட முடியாது. அப்படி சொல்லிவிட்டா எத்தனையோ பிரச்சனை எல்லாம் வந்துடும். ஞானிகளுக்கும் ஞானத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் மனசு இருக்கு, ஆனா அவங்க துயரமா இல்லையே, மன நிறைவோடுதான் இருக்கிறார்கள். அப்போ மனது மட்டும் துயரத்துக்கு காரணம்னு சொல்ல முடியாது. இந்த துயரத்துக்கு காரணம் மனதிற்குள் இருக்கின்ற காம குரோத லோபம், இப்படிப்பட்ட உணர்வுகள். இந்த மனசுக்குள் இருக்கிற ஆசை, மனசுக்குள் இருக்கிற பயம், மனசுக்குள் இருக்கிற பொறாமை, இவைகள் தான் நமக்கு துயரத்தை கொடுக்கு. இவைகள் இல்லாத மனம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதுக்கு அந்த மனம் நமக்கு வந்து ஒரு நகை போல, ஆபரணத்தை போல. எப்படிப்பட்ட மனம்னா, ஆசை இல்லாத, கோபம் இல்லாத, பொறாமை இல்லாத, இப்படிப்பட்ட மனம் நமக்கு வந்து ஒரு பழுவா இருக்க பொறாமை, இப்படிப்பட்ட மனது தான் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. அப்ப இங்க தாய்மானவர் வந்து வஞ்ச மாயா மனத்தால் வளர்ந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட மனசை சொல்றார்? இப்படிப்பட்ட மனதை சொல்கின்றார். அதாவது ஆசைப்படுகின்ற, பொறாமைப்படுகின்ற, கோபப்படுகின்ற, இப்படிப்பட்ட மனதுதான் நமக்கு துயரத்தை கொடுக்கின்றது. இப்ப இந்த இடத்தை தான் பொதுவா சொல்லுவார்கள். துயரத்துக்கு காரணம்னு சொன்னா இந்த நிலையைத்தான் சொல்வார்கள். இப்ப நம்ம எங்க இருக்கோம்? நான்காவது நிலையில இருக்கோம். இப்ப முதல் நிலையில என்ன சொன்னோம்? என்னுடைய துயரத்துக்கு பொருள் காரணம்னு சொல்லிட்டு இருந்தோம். அது ரொம்ப மேலோட்டமா பார்த்தா சொல்ற உண்மை. பிறகு அடுத்த உண்மையை கண்டுபிடிச்சா அது உண்மை அல்ல. அடுத்த உண்மைன்னு சொல்லும் போதே முன்ன சொன்னது உண்மை அல்லன்னு ஆயாச்சு. அதை விட கொஞ்சம் டீப்பா உள்ள போனோம்னா அதோட வைக்கிற இணக்கம்னு சொன்னோம். மூன்றாவதாக அந்த இணக்கம் வைக்கிற கருவியா இருக்கிற மனம்னு சொன்னோம். நான்காவதாக மனதையும் விட்டுட்டு காம குரோதாதிகள் அப்படின்னு சொல்றோம். அதுதான் இப்ப கடைசியா சொன்னது. அதுவும் மனசுக்குள்ளதான் இருக்கு, மனதுக்குள்ள இருக்கிற ஆசை இவைகள் எல்லாம். இனி அடுத்த கேள்வி, ஏன் இந்த மனசுக்கு இந்த ஆசை வந்தது, ஏன் இந்த மனசுக்கு குரோதம் வந்தது, ஏன் இந்த மனதிற்கு வந்து வெறுப்பு வந்தது என்று கேட்டால், இப்படிப்பட்ட உணர்வுகள் எல்லாம் வந்துதானே என்னை துயரப்படுத்துகின்றது, இதற்கு என்ன அடிப்படை காரணம் என்று கேட்கும் பொழுது, இதையும் நம்மளே சற்று அமர்ந்து ஆராய்ந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவோம்,
நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்.